வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஆட்டிசம்னா என்ன, அது எதனால் வருது, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட்டிசம் அப்படிங்கிறத தமிழில் தற்புணை ஆழ்வு மதியிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தை வெளி உலகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஆழ்ந்து தனக்குத்தானே உருவாடி கொண்டிருக்கும். இது மனநோய் அல்ல, மன வளர்ச்சி குறைபாடும் அல்ல. சரி, ஆட்டிசம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதியாக தெரியல. இது பாரம்பரிய நரம்பு உயிரி பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே எளிதில் அடையாளம் காண முடியாத வளர்ச்சி குறைகளை கொண்டிருப்பாங்க. குழந்தை வளர வளர 15-18 மாதங்களுக்கு பிறகு நிறையா கவனிக்கிறாங்க, உற்று நோக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்காவில் இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை 63 குழந்தைகளுக்கு ஒருத்தர் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை சரியாக யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கிறத பார்ப்போம். எவரிடத்திலும் எளிதாக பழக மாட்டாங்க, கவனமின்றி இருப்பாங்க, தனியாகவே இருப்பாங்க, சுழலும் பொருள்கள் மீது ஆர்வமாக இருப்பார்கள், தானாக சிரித்து கொள்வார்கள், மற்றவர்களோடு விளையாடுவது இருக்காது, பேசும் வார்த்தைகள் குறைவாகவே இருக்கும், வயதுக்கு ஏற்ப சமூக தொடர்புகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள், புலனுணர்வு தூண்டுதலுக்கு அளவுக்கு அதிகமாகவோ அல்லது உணர்ச்சிகளை காட்டாமலோ இருப்பார்கள். வழக்கத்தினை விட இவர்களுக்கு புலன் உணர்வு தூண்டுதல் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். ஒளி சுவை, மனம், தொடு உணர்வு ஆகியவை மற்ற குழந்தைகளை விட இவர்களுக்கு அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைந்தவாகவோ இருக்கும். அதனால் இவ்வாறான உணர்வுகளுக்கு அதிக அளவில் எதிர்வினை ஆற்றுவார்கள். தினசரி குறிப்பிட்ட வரைமுறைகள் மாற்றம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் சிறு மாற்றம் இருந்தாலும் மனதளவில் கலவரம் அடைந்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை சிறு வயதிலே கண்டுபிடிக்க இப்போது கணினியினால் உபயோகப்படுத்தி சில பயிற்சிகளை பயன்படுத்தி ஆய்வில் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவரிடம் காண்பிக்கும் போது குழந்தை வயதிற்கேற்ற வளர்ச்சி, முகம் பார்த்து சிரித்தல், மற்ற குழந்தைகளோடு பழகிறது, விளையாடுதல், கண்களை உற்று நோக்குதல், உறவினர்களோடு விளையாட போதல் அப்படிங்கிறது வயதுக்கேற்ப வளர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிக்க வேணும். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எம்சாட் அப்படிங்கிற பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். இந்த எம்சாட்டுங்கிற பரிசோதனை ஆட்டிசம் இருக்கா அப்படிங்கிறத முழுசும் கண்டுபிடிக்காது, ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். முதல்ல எல்லாரும் 15-18 மாதத்தில் போடக்கூடிய எம்எம்ஆர் தடுப்பூசி ஆட்டிசத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தப்பாக நினச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு புகழ்பெற்ற மருத்துவ அறிவியல் இதழில் ஒரு மருத்துவர் தானே வேண்டுமனே தன்னுடைய டேட்டாக்களை எல்லாம் கொஞ்சம் மாறுபடுத்தி ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அது பொய் செய்தி அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து அதை சொல்லிவிட்டு தன்னுடைய கட்டுரையை திருப்பி எடுத்துக்கொண்டார். அந்த மருத்துவருடைய மருத்துவ பதிவும் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அவர் இப்படி சொன்னது நிறைய பேர்த்துக்கு ஒரு தூண்டுதலாக ஆகி போச்சு. நிறைய பேர் அதை நம்பவும் ஆரம்பித்து விட்டுட்டாங்க. நிறையா பேர் இது கார்ப்பரேட்டு நிறுவனங்களிலும் சரி, இந்த தடுப்பூசினால் தான் ஆட்டிசம் வருது அப்படின்னு நம்பிட்டு தடுப்பூசிகளை போடாமல் அந்த தடுப்பூசிகள் போடாதனால் வரக்கூடிய நோய்கள்னால் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு பாரம்பரிய உயிரி நரம்பியல் பிரச்சனையே தவிர இதுக்கும் எம்எம்ஆருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நோய்க்கு முழு மருத்துவம் சரி பண்ணிடும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. ஆனால் நோயினுடைய தீவிரத்தன்மையிலிருந்து குழந்தைய வெளியே கொண்டு வந்து படிப்படியாக தன்னை கவனிச்சிக்கிறதுக்கும் நாளடைவில் தனி மனிதனாக வாழ்வதற்குமான பயிற்சிகளை கட்டாயம் தர முடியுங்க. ஆட்டிசம் லேசாக பாதித்த மனிதர்கள் நிறைய பேரை நம் வாழ்வில் நாம் பார்த்துருப்போம். சிலர் மிக முன்னேறியிருப்பாங்க, சிலர் குறிப்பிட்ட விஷயங்களில் வியக்கத்தக்க அளவு நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. அந்த விஷயங்களில் அவர்களை மிஞ்சுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு தீவிரமான பயிற்சிகள் தேவை. இந்த பயிற்சிகள் எல்லாம் தினசரி வாழ்க்கை முறைக்கான செயல்கள், புலன் உணர்வு சார்ந்த பயிற்சி, பேச்சு பயிற்சி, தொடர்பு பயிற்சி, கற்றல் பயிற்சி அப்படின்னு பல வகைப்படும். எந்த வகையான பயிற்சி தேவை அப்படிங்கிறத மருத்துவ குழுவினரும் மருத்துவர்தான் முடிவு செய்வாங்க. கூடவே பெற்றோருடைய முயற்சி ரொம்ப முக்கியங்க. வருடக்கணக்கில் தினசரி மனசோர்வடையாமல் செய்வது மிக நல்ல முன்னேற்றத்தை உங்கள் குழந்தைக்கு கொண்டு வருங்க. சிறு வயதிலேயே சுலபத்தில் மாற்றங்களை கொண்டு வர்றது நல்லது. பெற்றோர்களும் உறவினர்களும் குழந்தைகளுக்கான பயிற்சி முறைகளை கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் தொடர்ந்து செய்வது இந்த கொரோனா காலத்தில் மிக உதவியாக இருக்கும். ஒவ்வொருவரும் இந்த குறைபாடு பற்றிய செய்திகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லது. இந்த குழந்தைகளுக்கு உதவும் நிறுவனங்களை பற்றிய தகவல்களை மற்ற பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கலாம், நிறுவனங்களுக்கும் உதவலாம். இந்த குழந்தைகளுடைய குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்யலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் மறுவாழ்வு பணியில் நாமும் ஈடுபடலாம். நிறைய பேர் இந்த குழந்தைகளை மனநலம் குன்றிய குழந்தைகள் அப்படின்னு நினச்சிருக்காங்க, அது தப்புங்க. சரியான நேரத்தில் தொடர்ந்த தீவிரமான பயிற்சி தந்தா மிக அதிக பாதிப்பு இல்லாமல் குழந்தையை விடுவிச்சு சாதாரண குழந்தையாக மாற்றுவதற்கு இயலும். இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தற்புணைவு மதியிருக்கம் அப்படிங்கிற இக்குழந்தைகளை பற்றிய ஒரு அழகான கவிதையை கோவை மருத்துவர் டாக்டர் நளினி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அக்கவிதை இப்போ பார்ப்போம். தன்னுள் தானே ஆழ்ந்திட்டாய், உன்னுள் உலகம் படைத்திட்டாய், என்னை நீ பார்க்க மறுத்திட்டாய், அம்மா என்றழைக்க மறந்திட்டாய், கூடி விளையாடுதல் தவிர்த்திட்டாய், நட்பு பாராட்ட தவறிட்டாய், கூப்பிட்ட குரலை மறுதளித்தாய், மறுமொழி கூற மறந்திட்டாய், செய்வன திரும்பச் செய்திட்டாய், அதில் அழுப்பும் சலிப்பும் வென்றிட்டாய், ஆர்வம் வித்தியாசமாய் காட்டிட்டாய், அதில் தவறேதும் உணர்ந்திட மறந்திட்டாய், தாயின் அணைப்பை வெறுத்திட்டாய், தந்தையுடன் விளையாட மறுத்திட்டாய், தூங்கா இரவுகள் கழித்திட்டாய், வேண்டும் பொருள் சுட்டுவதில்லை, விரும்பும் பொம்மை காட்டுவதில்லை, ஒன்றரை வயதில் சொல்லொன்றும் மொழிவதில்லை, இரண்டு வயதில் வாக்கியம் அது வரவில்லை, சுட்டும் விரலின் தட்டும் பொருளும் விரியும் வண்ணமும் உனை கவர்வதில்லை, மற்றவரைப் போல் செய்ய நினைப்பதில்லை, சறுக்கு மரமும் ஊஞ்சலும் உற்சாகம் அளிப்பதில்லை, என் சிரிப்பில் உன்முகம் மலர்வதில்லை, புன்சிரிப்பை பதிலாய் தருவதில்லை, தானே நடக்க முயல்வதில்லை, கண்ணொடு கண்ணோக்க நினைப்பதில்லை, சுற்றுப்புற சத்தங்கள் தருவது குழப்பமே, நிலையான சூழல் நித்தமும் வேண்டுமே எனில், தற்புணைவு உள்ளது திண்ணமே, மருத்துவரை அணுகுதல் நலமே. நன்றி மருத்துவர் நளினி அவர்களே.